அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மலேக மக்கள் முன்னணி இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன.
இன்றைய கூட்டம் பெரும்பாலும் எங்களுடைய அரசியலுடைய நிகழ்காலம் எதிர்காலம் பற்றிய ஆராய்வதற்கான ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் எங்களது உயர்மட்ட குழு அநேகமானோர் கலந்து கொண்டனர். கௌரவ மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சி முழு ஆதரவு தெரிவிப்பதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம். இன்றைய கால சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் எதையுமே அவர்கள் எங்களுக்கு சொல்லவில்லை என்பதனாலும், அதாவது இதை சேர்த்துக் கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பது எதுவும் சொல்லவில்லை என்ற காரணத்தினாலும், நிகழ்காலத்திலே பல்விதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த வேளையிலே எங்களுடைய அரசியல் காய் நகர்த்தல் காரணமாக எங்களுடைய ஆதரவை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை இன்று எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய சாதாரண தர மட்டத்திலே இருக்கின்றவர்கள் இந்த ஏன் நீங்கள் அவசரமான தீர்மானம் எடுத்தீர்கள், இதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை என்று அவர் எங்களுக்கு சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற 28ஆம் தேதி மீண்டும் ஒரு கூட்டத்தை அவர்களையும் வைத்து கூட்டி பரிசீலனையை மீள் பரிசீலனை செய்த, அதாவது நாங்கள் ஆதரவு வழங்குகின்ற சில நேரம் வழங்கலாம், சில நேரம் நாங்கள் நிராகரிக்கலாம், ஆகவே இவற்றை மீண்டும் கலந்துரையாடி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதா இந்த கூட்டத்திலே நடத்தப்பட்ட முக்கிய தீர்மானங்களாகும்.
உங்களுடைய கோரிக்கைகள் பற்றி சொன்னீர்கள், என்ன கோரிக்கைகள் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள், என்ன கோரிக்கைகளை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அல்லது இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை?
அதாவது நாங்கள் கொடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்களா நிராகரித்தார்களா என்பதை எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. சிலவற்றை அன்று ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில், அதாவது அரசியல் விஞ்ஞாபனத்திலே, அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சேர்த்துக்கொள்வதாக சொன்னார். சிலவற்றை காலக்கிரமத்தில் செய்து தருவதாகவும் சொன்னார். ஆகவே இதை பற்றியான எந்த விதமான அறிக்கையும் எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளும், அதாவது எதிர்கட்சியிலே போட்டியிடுகின்ற தற்பொழுது எதிர்கட்சியிலே போட்டியிடுகின்றவர்கள் இவ்வாறான சூழ்நிலையிலே அவர்கள் இதை கொடுக்கின்றார்களா கொடுப்பவில்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. கொடுத்தால் நாங்கள் அதை பற்றியும் சிந்திக்க வேண்டும்.
இல்லை, என்ன கோரிக்கைகள் நீங்கள் முன்வைத்தீர்கள்?
அதாவது நாங்கள் முதலாவது கோரிக்கை எங்களுக்கு மலையக மக்களுக்கு 7 பச்சு காணியுடன் தனி வீட்டு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அது கௌரவ சந்திரசேகரன் இருந்த காலத்திலிருந்து எங்களுடைய மலையக மக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகின்றது. அது எங்களுடைய முதலான கோரிக்கையாகும். இரண்டாவது கோரிக்கை மலையகத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். மூன்றாவதாக மலையகத்திலே சுகாதார முறை நல்ல முறையிலே பேணப்பட வேண்டும். அதாவது இன்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மலையக மக்களுடைய சுகாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. அடுத்ததாக உள்ளூராட்சி சபைகள் இன்று தோட்டங்களுக்கு வேலை செய்ய முடியாது என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. ஆகவே அந்த சட்டத்தை மாற்றி உள்ளூராட்சி சபையின் மூலமாக தெரிவு செய்கின்ற பிரதிநிதிகள் தோட்டத்திற்கும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு கோரிக்கை.
இப்படியான கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் எப்போது முன்வைத்தீர்கள், அவர்கள் எப்போது, எவ்வளவு காலம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் பதிலளிப்பதற்கு?
காலம் நாங்கள் கொடுக்கவில்லை. எங்களுடைய அண்மையிலேயே நாங்கள் சந்தித்த பொழுது இவற்றை நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு 9 கோரிக்கைகள் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே அவர் ஜனாதிபதி அவர்கள் என்று சொன்னார்கள், சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், சிலவற்றை நாங்கள் எங்களுடைய காலக்கிரமத்திலே உங்களுக்கு செய்து தருவதாகவும் சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு எந்த விதமான அறிக்கையும் பதிலோ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை.
நீங்கள் எப்போது ஜனாதிபதியை சந்தித்தீர்கள்? ஜனாதிபதியை எப்போது கடைசியாக சந்தித்தீர்கள்?
கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பு.
அந்த 2 வார காலப்பகுதியில் ஜனாதிபதி நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்ற நிலைமையில் தான் நீங்கள் அந்த உங்களுடைய முடிவை மீள் பரிசீலனை செய்கிறீர்கள்?
இல்லை, 2 வாரத்தில் நிறைவேற்றப்பட முடியாது. எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருப்பதாக நான் உங்களுக்கு சொன்னேன். அதே காலக்கிரமத்தில் தான் அவரும் செய்வதாக சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சேர்த்துக் கொள்வதாகவும் சொல்லியிருக்கின்றார். அது ஒரு புறம் இருக்க, இன்றைய தேர்தல், அதாவது இன்றைய அரசியல் சூழ்நிலை மாறி வருகின்றது. ஆகவே இந்த மலையக மக்களுக்கு அந்த அரசியல் சூழ்நிலையில் எங்களுடைய மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் யார் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் இந்த இவ்வாறான ஒரு முடிவு எடுப்பதற்கான காரணம் அமைந்திருக்கின்றது.
நீங்கள் புதிய அமைச்சராக, துணை அமைச்சராக பதவியேற்று சரியாக 1 மாதம் என்று கடக்கின்றது. இந்த 1 மாத காலப்பகுதியில் ஒரு பெரிய அரசியல் முடிவை, மாற்றத்தை நீங்கள் எடுப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? இப்போதைய அரசியல் சூழ்நிலை உங்களை அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறதா?
அதாவது எனக்கு கொடுத்த அமைச்சு என்பது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எனக்கு அமைச்சு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, மக்கள், அதாவது மலையக மக்களுடைய பிரச்சனைகளில் எவ்வாறு எங்களுடைய மலையக மக்கள் முன்னணி செயல்பட முடியும், மலையக மக்களுக்கு என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலையை நாங்கள் அந்த அவர்களுக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதுதான் முக்கியமான காரியம். ஆகவே அமைச்சர் எடுத்துக்கொண்டதனால் அவர்களுக்கு சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் ஆம் போடுகின்ற அல்லது ஆமாம் போடுகின்ற ஒரு ஆமாம் சாமியாக இருக்க முடியாது. எங்களுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் மலையக மக்கள் முன்னணியுடைய என்னுடைய கொள்கையாகும்.
இப்பொழுது எதிரணிகளின் பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன களமிறங்க இருக்கிறார், அவர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன?
அவர் ஏற்கனவே சுகாதார அமைச்சராக இருந்திருக்கிறார் இந்த அரசிலே, அதே போல அதற்கு முன்பு நீர்ப்பாசன அமைச்சராக இருந்திருக்கின்றார். பொதுஜன அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளராக 13 வருடம் கடமையாற்றியிருக்கின்றார். அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் எதிர்காலத்திலே ஜனாதிபதியாக வந்து என்ன செய்ய போகின்றார் என்பது நாங்கள் அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
அவருக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பிலும் நீங்கள் பரிசீலித்து வருகிறீர்களா?
அவருக்கு ஆதரவு அளிப்பது என்பது அல்ல, எங்களுடைய கொள்கை என்னவென்றால் மலையக மக்களுக்கு யார் முன்வந்து இந்த காணியையும் வீடையும் கொடுப்பதற்கு முன் வருகின்றார்கள் அவர்களை நாங்கள் எங்களுடைய நம்பர் ஒன் கேண்டிடேட்டாக எடுத்துக்கொள்வதில் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும்.
எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தரப்பினரோடு நீங்கள் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீர்கள்?
இதுவரைக்கும் நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை.
நடத்துவதற்கு தயாராகி வருகிறீர்களா?
அது இந்த அரசியல் நகர்வோடு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அது இன்னும் காலம் இருக்கின்றது. இன்னும் அது எங்களுடைய அந்த 28ஆம் தேதி கூடுகின்ற கூட்டத்திற்கு பிறகு நாங்கள் எடுக்கின்ற முடிவிலே தான் அது பொறுத்திருக்கின்றது.
ஒருவேளை நீங்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்குவதாக தெரிவித்திருக்கின்ற இந்த ஆதரவை மறுபரிசீலனை செய்கின்ற போது அவருக்கு ஆதரவு அளிப்பது இல்லை என்கின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால், நீங்கள் மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிப்பதாக இருந்தால் அவருக்கும் இதே வகையான கோரிக்கைகள் தான் முன்வைப்பீர்களா, அல்லது புதிய கோரிக்கைகள் வருமா?
இல்லை, எங்களுடைய கோரிக்கை ஒன்றுதான், அது எந்த பக்கமாக இருந்தாலும் கோரிக்கை ஒன்றுதான். அவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதற்காக புதிய கொள்கைகளை நாங்கள் புதிய கோரிக்கைகளை வைக்கப் போவதில்லை. தற்போதைய ஜனாதிபதி அவர்களை ஆதரிக்க நாங்கள் முடிவெடுத்தாலும் அதுலேயும் புதிய நாங்கள் கோரிக்கைகளை வைக்கப் போவதில்லை. எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் தான் இருக்கின்றது. அந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே இணக்கம் தெரிவிக்கின்றவர்களுக்கு எங்களுடைய கணிசமான ஆதரவுகளை நாங்கள் நல்குவோம்.
இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மலையக மக்களுடைய வாக்கு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
பெரும்பாலும் இந்த முறை நீங்கள் பதுளை தேர்தலை எடுத்துக்கொண்டால் பதுளை தேர்தலிலே ஊவா மாகாணத்தை வெற்றி பெறக்கூடிய சக்தியாக இருந்தது மலையக மக்களுடைய வாக்கு. அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருந்தால் என்ன, மலையக மக்கள் முன்னணியாக இருந்தால் என்ன, மலையக மக்களுடைய வாக்கு தான் இந்த பதுளை ஊவா மாகாணத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அதுபோல இந்த சிறுபான்மையினுடைய வாக்கு ஓரளவு கணிசமான அளவு வருகின்ற ஜனாதிபதியினுடைய தேர்தலிலே ஜனாதிபதிகளுக்கு எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு கணிசமான வாக்கு வங்கியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும்.
இம்முறை நீங்கள் சொன்னதை போல ஊவா மாகாண சபை தேர்தலில் மலேக மக்களுடைய வாக்கு வந்து அரசாங்க தரப்பினருக்கு தான் அதிக அளவில் கிடைத்திருப்பதாக இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக இலங்கை என்று வருகின்ற போது அளிக்கப்படுகின்ற வாக்குகளில் மலேக மக்கள் தொடர்ந்தும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இம்முறை வாக்களிப்பார்கள் என்று அந்த வாக்குகளை அப்படி நாங்கள் கணக்கு போட முடியுமா?
அதாவது இன்று இந்த தேர்தல் நடக்கின்றதே ஊவா மாகாண சபை தேர்தலை வைத்துக் கொண்டுதான். ஏனென்றால் ஊவா மாகாண சபையினுடைய அரசாங்க வெற்றியின் பின் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதே வாக்கு வங்கிகளை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவர் இதை செய்திருக்கின்றார்.